எத்தனை எத்தனையோ மனிதர்கள் மண்ணுக்கு வந்தார்கள், மண்ணுக்குள் போனார்கள். மண்ணுக்கு வந்த நீ மட்டும்தான் விண்ணை கொண்டு வந்தாய். ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ மதத்தின் தாத்பரியமே நற்கருணைதான். இன்று திருச்சபை பூத்து செழித்து குலுங்குகிறது என்றால் அதற்கு காரணமும் நற்கருணைதான். நற்கருணையை மட்டும் நகர்த்தி வைத்துவிட்டு பார்த்தால் கிறிஸ்தவர்கள் இல்லை, ஏன் கிறிஸ்தவ மதமே இல்லை. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்போது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையான சகோதரனே சகோதரியே, அமேசான் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் மக்களுக்கு வாழ்க்கை அன்றாடம் ஒரு போராட்டம். இயற்கை, காட்டு விலங்குகள் இவையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்தாலும் கூட இடர்களையும் தர அவை மறுப்பதில்லை. அவ்வப்போது அவர்கள் தங்களது மந்தைகளை காட்டு ஆறுகளை கடந்து ஓட்டிச் செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் காட்டு ஆறுகளிலோ பிரன்னா என்ற ஒருவை மாமிசும் தின்னும் மீன்கூட்டமும் இருக்கும். மந்தை முழுவதும் ஆற்றிலே இறக்கப்பட்டால் ஒன்று கூட உயிரோடு மறுக்கரை சேராது என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருப்பதால் யுக்தி ஒன்றை கையாள்வார்கள். என்ன அந்த யுக்தி? ஒரு மாட்டை பிடித்து அதன் உடலை பல இடங்களில் இரத்தம் வர கீறி ஆற்றிலே இறக்கிவிடுவார்கள். அதன் உடலில் இருந்து கொப்பளித்து கிளம்புகிற இரத்தம் ஆற்று நீரில் கலந்ததும் அந்த பகுதியில் இருக்கும் பிரன்னா மீன்கள் எல்லாம் இந்த இரத்தம் கசியும் மாட்டை நோக்கி பாய்ந்து வரும். சில நிமிடங்களில் மற்ற மாடுகள் எல்லாம் சில அடி தள்ளி ஆற்றை கடந்து அக்கரை சேரும். பலியாக்கப்பட்ட மாடு மட்டும் அந்த சில நிமிடங்களில் எலும்புக்கூடாக எஞ்சி மிதக்கும். ஒரு கூட்டத்திற்காக ஒரு மாடு பலியாக்கப்படுகிறது. இதைத்தான் இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று தலைமை குரு கயாஃபா சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தன்னுடைய யூத இனத்திற்காக மட்டுமல்ல, சிதறி வாழும் கடவுளின் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தன் உயிரை கொடுத்ததில்தான் இயேசுவின் இறப்பின் சிறப்பு அடங்கியிருக்கின்றது. இந்த தியாகத்தைத்தான், இந்த அன்பைத்தான், இந்த பலியைத்தான் இன்று நாம் சிறப்பாக நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறப்பு அருகாமையில் இருக்கிறது என்பதை அறிந்து தன்னுடைய சீடர்களுக்கு எதையாவது விட்டுச் செல்ல ஆசைப்படுகிறார். தன்னைத் தவிர வேறு எதை விட்டுச் சென்றாலும் அதில் ஆழம் இருக்காது என்று உணர்கிறார். சாதாரணமாக விட்டுச் சென்றால் அதில் சாதனை ஒன்றும் இல்லை என்று எண்ணி தன்னையே வெட்டி வெறுந்தாக்கி உடைத்து உருக்குலைத்து உடலாக இரத்தமாக அப்பமாக ரசமாக நற்கருணையாக கொடுத்து, இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்த நிகழ்வைத்தான் இன்று நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த நற்கருணை என்பது என்ன? நற்கருணை அன்பின் விருந்து, விடுதலை வாழ்வை அளிக்கும் விருந்து, சகோதரத்துவத்தின் அடையாளம், பகிர்வின் பரிமாணம். எல்லாவற்றிற்கு மேலாக இறைமகன் இயேசு நற்கருணையில் வாழ்கிறார். கடவுளாக மட்டுமல்ல மனிதனாகவும் வாழ்கிறான். உடலோடும் இரத்தத்தோடும் நம்மைப் போல நமக்காக வாழ்கிறான். கடவுள் மனிதனானார் மனிதனை கடவுளாக்க. கடவுள் அந்நியராக்கப்பட்டவர் அல்ல. கடவுள் நம்மோடு வாழக்கூடியவர். மனிதனின் துன்பத்தில் இன்பம் அடைபவர் அல்லர். மனம் நொந்து விடுபவர். தன்னை அழிக்கின்றவர், தன்னை அழிக்கின்றவர். மடிந்தால் விடியும் என்பது மானிடத்துவம். மண்ணில் நிலை நாட்டுவதே இயேசுவின் தத்துவம். நான் மடிந்து நாம் வாழ, பிறர் வாழ வழிவகுக்க வேண்டும். பணி வாழ்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாகுபாடின்றி பணி செய்ய அழைக்கின்றார் நம் இயேசு. எனவே நற்கருணை மனித வாழ்வின் ஊற்று. இது ஒரு நிகழ்வு அல்ல. யோவான் 6:51 வாசிக்கின்றோம், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று. யோவான் 6:53 படிக்கிறோம், உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன், மானிட மகனின் சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று. உடலை உண்பது கொலை இல்லையா? குருதியை குடிப்பது ஒட்டுண்ணித்தனம் இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. தாய்மையின் குணம் தன் குருதியை பாலாக்கி தன் குழவியின் உயிர் காப்பது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். தாயினும் மேலாய் நம்மை காக்கும் இறைவன் மானுடம் வாழ வேண்டிய முறையை, நெறியை, மறையை வகுத்துக் கொடுக்கவே மண்ணில் வந்து வாழ்ந்து காட்டினார் என்று இறைவாக்கினர் ஏசையா 49:15 சொல்கிறார். பிறந்தது தொழுவத்தில் என்று லூக்காஸ் 2:7 படிக்கிறோம். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். வளர்ந்தது தொழிலாளி இடத்தில். வளர்ப்பு தந்தை செய்ததோ தச்சு தொழில் என்று லூக்காஸ் 3:40 படிக்கிறோம். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. வாழ்ந்தது தொண்டனாக. லூக்காஸ் 4:18-19 படிக்கிறோம், ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். மேலும் திருத்தூதர் பணி 10:38 கடவுள் நாசரத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இவ்வாறு மக்கள் தொண்டனாக பணி செய்தது மட்டுமல்லாமல் தானே தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். யோவான் 13:4-8 வாசிக்கின்ற போது இயேசு பேதுருடம் வருகிறார். ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன்? நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். என்னை தொண்டனாக பணியாற்ற விடவில்லை என்றால் உனக்கு என்னோடு பங்கில்லை என்றதும் அந்த சொல்லின் சூட்டிலேயே அந்த பாறை உடைந்து உருகி இறை உறவில் சங்கமமாகிறது. அப்படியானால் ஆண்டவரே, என் கால்களை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்கிறார் பேதுரு. குளித்துவிட்டவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார் என்று இறைமகன் இயேசு உரைக்கிறார். குளியல் என்பது திருமுழுக்கை குறிப்பதாக கொள்ளலாம். ஆதிப்பெற்றோர் மூலம் பாவக்குடியில் வீழ்ந்த நம்மை மீட்டெடுத்தது திருமுழுக்கால் என்று புனித பவுலடிகளார் ரோமை திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 5:12 திருவசனத்திலே படிக்கிறோம். ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. 6:13 திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவுடன் இணைந்திருக்கிறோம். ஆதிப்பெற்றோர் மூலம் பாவக்குழியில் வீழ்ந்த நம்மை மீட்டெடுத்தது திருமுழுக்கால். தமது திரு இரத்தம் சிந்தலால் புனிதப்படுத்தப்படவே மீட்பர் இயேசு உலகிற்கு வந்தார். அவர் மூலம் மீட்படைந்துவிட்ட நாம் தூய்மையாய் இருக்கிறோம். நம்மீது அவ்வப்போது படுகிற தூசுகளை துடைத்தெடுக்கத்தான் உப்புரவு அருட்சாதனம். அதற்காகத்தான் இறைமகன் இயேசு அந்த இறுதி ராவுணவின் போது குருத்துவத்தை ஏற்படுத்தினார். லூக்காஸ் 22:20 சொல்கிறார், எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். பகற்பொழுதில் பூமியை ஒளியால் நிரப்பும் சூரியன் தான் வரவியலாத இரவு நேரத்தில் பூமிக்கு ஒளி தரும் பொருட்டு நிலவின் மீது ஒளிவீசி பூமியை ஒளியால் நிரப்புவது போல இறைமகன் இயேசு தன் பணி முடித்து விண்ணகம் திரும்பும் முன்னர் மானுடத்தை, தன் மந்தையை தான் திரும்பி வரும்வரை வழிநடத்த ஆள் தேவை எனும் எண்ணத்தில்தான் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். விவிலியத்தில் இரண்டு இடங்களில் பாதம் கழுவும் சடங்கு வருகிறது. ஒன்று, கண்ணீரால் பாதம் கழுவுகிறார் மதலேன் மரியாள். யோவான் 12:3 படிக்கிறோம், மரியா இலாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுறந்த நறுமணத் தைலம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தனது கூந்தலால் துடைத்தார். அவள் பாவம் கழிகிறது. இரண்டாவதாக, தண்ணீரால் சீடர்களின் பாதம் கழுவுகிறார் இறைமகன் இயேசு. இதனால் மானுடம் மீட்பு பெறுகிறது. ஆண்டவரும் போதகருமாகிய இறைமகன் இயேசு முன்மாதிரிகையாய் தன் சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் என்று யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இறைமகன் இயேசுவின் இரத்தத்தால் புனிதமடைந்த நாம் பணிவுடன் வாழவும், அதாவது பணி பெறுவதற்கு அல்ல பணி புரிவதற்கு என்ற வாக்கிற்கு ஏற்பவும் மற்றும் பகிர்ந்து வாழவும் ஒருபோதும் தயங்கக்கூடாது. எனவே இயேசு நற்கருணையில் தன்னையே பிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் இடைவிடாது அளித்துக் கொண்டிருக்கிறார். தன்னையே பிட்டால்தான் பிறருக்கு வழங்க முடியும், பிறருடன் பகிர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒவ்வொரு நாளும் திருப்பலி நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவின் அன்பு நமக்கு முன் அடையாளம். இயேசுவின் அன்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். வெறும் வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையினால் பறைசாற்ற வேண்டும். நமது அன்பு இயேசு காட்டிய அன்பைப் போல தன்னலமற்ற, தியாகம் நிறைந்த, பரந்த நோக்குடையதாக அமைய வேண்டும். இயேசுவின் அன்பு பணியாக மாற வேண்டும். குருத்துவ பணி 3 வகை பணிகளை முன்னிறுத்துகிறது. 1 மெய்ப்பு பணி, 2 போதிக்கும் பணி, 3 அர்ச்சிக்கும் பணி ஆகியவற்றை தொடர்ந்து பணியாற்ற அருட்பணியாளர்களை ஏற்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்கள் செங்கடல் யோர்தான் கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்தனர். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு அழைத்து வரப்பட்டனர். இருளிலிருந்து ஒளிக்கு கடந்து சென்றனர். இறைமகன் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்றார். நாமும் பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு, இருளிலிருந்து ஒளிக்கு, இறப்பிலிருந்து வாழ்விற்கு, திருமுழுக்கு வழியாக கடந்து செல்ல அழைக்கப்பட்டுள்ளோம். அன்புக்குரியவர்களே, நமது விடுதலைப் போராட்ட காலத்தில் அலி சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனால் அவர்களது குடும்பம் வறுமையில் வாடியது. அந்நியர் கொடுமை ஒருபுறம் வாட்ட, அலி சகோதரர்களின் குடும்பம் அடைந்த இன்னல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. அவர்களின் குடும்ப நிலையை உணர்ந்த மக்கள் அவர்கள் சிறையை விட்டு விடுதலையாகும் நாளன்று அவர்களுக்கு ஒரு பொற்சரிகை மாலையினையும் ₹12,000 பணமுடிப்பையும் வழங்கினர். தன்னலமற்ற அலி சகோதரர்கள் அந்த பொற்சரிகை மாலையினையும் பண முடிப்பையும் கலாபாத் நதியில் சேர்த்துவிட்டு வெறுங்கையுடன் வீடு திரும்பினர். இதனால் இன்றளவும் அவர்களின் பெயர் உலக வரலாற்றில் அழியாமல் இடம்பெற்றிருக்கிறது. உலக வரலாறு ஏடுகளில் இடம்பெறவே இத்தனை தியாக உணர்வு தேவையெனில், இறைவனின் மோட்ச உலகில் இடம்பெற எத்தனை தியாக உணர்வு தேவை! எப்போதுமே மனித மனம் பெற்றுக்கொள்ள மட்டுமே வாசல் திறக்கிறது. இறைமகனின் உடலையும் குருதியையும் பெற்றுக்கொண்ட நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா, அல்லது அவர் நம்மில் வந்து குடியேற நம்மை தயாராய் வைத்திருக்கிறோமா? இந்த வினாக்களுக்கு விடை இல்லை என்பதாகத்தானே இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் நமக்குள்ளே ஒரு முடிவெடுப்போம். விட்டுக் கொடுப்போம். இருப்போர் இல்லாதோர்க்கு வழங்குவோம். அருகருகே முளைத்தாலும் மண்ணின் ரசம் கரும்பில் இனிப்பாக, வேம்பில் கசப்பாக இருக்கின்றது. காரணம், ஏற்றுக்கொள்கிற தாவரத்தின் தன்மை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கரும்பாக இனிப்போம், அரும்பாக மணப்போம், கொடுப்பதில் மகிழ்வோம், மன்னிப்பதில் வாழ்வோம். இயேசுவின் பண்பை பாரினில் பரப்புவோம். இல்லை இல்லை, இயேசுவாகவே வாழ்வோம். உம் நினைவாக நிரப்பும் தேவா, உம் நினைவாக மாற்றும் நாதா, என்னை காண்பவர்கள் என்னில் இயேசுவை காணச் செய்யும். உம் வழி நான் நடக்க இந்த உலகிற்கு உம்மை காட்ட பரிமள தைலமாக உம்மை பாருங்கும் மனம் பரப்ப வரம் தாரும். என் வாழ்வில் பூமரத்து நிழலில்லை, பொன்னி நதி பாட்டு இல்லை, சந்தன காற்று இல்லை, செந்தமிழ் ஊற்று இல்லை, கையென்றால் கவிதை பிறக்கவில்லை, விரலென்றால் வீணை பிறக்கவில்லை. ஆனால் இறைவா, நீ வேண்டும், உன் அருள் வேண்டும், உன் அன்பு வேண்டும், உன் ஆற்றல் மட்டுமே வேண்டும் என்ற உணர்வோடு எத்தனை எத்தனையோ மனிதர்கள் மண்ணுக்கு வந்தார்கள், மண்ணுக்குள் போனார்கள். மண்ணுக்கு வந்த நீ மட்டும்தான் விண்ணைக் கொண்டு வந்தாய். ஆமென்.